வணக்கம் கோபி.
வணக்கம்.
நூலகம் ஒன்றை நடத்துவதென்பது மிகச்சிறந்த ஒரு விடயம். நீங்களும் உங்களது குழுவும் டிஜிட்டல் நூலகம் ஒன்றை இணையம் வழியாக யாரும் எங்கிருந்தும் பயன்படுத்தக்கூடிய வகையில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களது நூலகம் பற்றிய ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு முதலில் சொல்ல முடியுமா?
கணினி இணையம் போன்றவை 1990களிலேயே அறிமுகமாகிய போதிலும் இலங்கையை பொறுத்தவரை 2000களில் விரிவான அறிமுகம் ஏற்பட்டது. அந்த காலப்பகுதியில் விக்கிபீடியா போன்ற தன்னார்வ திட்டங்கள், மதுரை திட்டம் போன்ற மின்னூலாக்க திட்டங்கள், தன்னார்வ செயற்பாடுகள், கூட்டு செயற்பாடுகள் போன்ற பல்வேறு விடயங்களும் சமகாலத்தில் அறிமுகமாகிக் கொண்டிருந்தன. அவ்வகையில் தன்னார்வ செயற்பாடு இலங்கைக்கான ஒரு செயற்திட்டம் என்ற வகையில் நூலக நிறுவனம் நூலக திட்டமாக அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. மிகவும் குறிப்பாக சொல்வதானால், ஏனைய இத்தகைய திட்டங்களை பின்பற்றி அதேவேளை இலங்கை தமிழ் சமூகங்கள் தொடர்பான ஆவணப்படுத்தலை முதன்மை நோக்கமாக கொண்டதாக நூலக நிறுவனம் தொடங்கப்பட்டது. www.nulagam.org என்ற வலைத்தளத்தை முதன்மையாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வகையான ஆவணவாக்க செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றது. ஒரு வலைத்தளமே வெளியே தெரிகின்ற போதிலும் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப எண்ணிம வடிவங்களில், அதாவது டிஜிட்டல் ஃபோர்மேட்ஸில் ஆவணப்படுத்துதல் என்பதனையே முதன்மை நோக்கமாக கொண்டு நூலக நிறுவனம் இயங்கி வருகின்றது.
சரி, இப்படியான ஒரு நூலகம் ஒன்றை நீங்கள் தொடங்குவதற்கான ஆரம்ப புள்ளி எங்கே போடப்பட்டது? என்ன காரணம் நீங்கள் இப்படி தொடங்கியதற்கு?
நூலக நிறுவனம் தொடங்குவதற்கான உந்துதலாக அமைந்தது இலங்கை தமிழ் சமூகங்கள் எதிர்கொண்ட சிக்கல்கள்லாம். குறிப்பாக பலரும் அறிந்த விடயம், 1981 யாழ்ப்பாண நூலகம் இருக்கப்பட்டது. அந்த நூலகம் இருக்கப்பட்டமை இலங்கை சமூகங்களை பொறுத்தவரையில் ஆவணங்கள் தொடர்பான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. பெருமளவு அரிய ஆவணங்கள் இழக்கப்பட்டமை தொடர்பான ஒரு பெரும் கவலையும் எல்லோருடைய மனதிலும் இருந்து வந்தது. அதற்கும் அப்பால் தொடர்ச்சியான போர்க்காலம், புலப்பெயர்வுகள், இடப்பெயர்வுகள் போன்றவை காரணமாக எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய ஆவணங்களை, புத்தகங்களை துவைத்தவர்களாகவே இருந்தார்கள். குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு இலங்கை சார்ந்த தமது ஆவணங்கள் உள்களை பெறுவதற்கான வழிவகைகள் இருக்கவில்லை. அவ்வகையில் நாங்கள் நூலகத்தை ஆரம்பித்த காலத்தில் எங்களுக்கு முகம் தெரியாத பலர் கூட வந்து இந்த ஆவணப்படுத்தலிலே இணையத்தின் ஊடாக சேர்ந்து கொண்டார்கள். அவ்வகையில் பார்த்தால் ஒரு சிறு குழுவாக தொடங்கிய போதிலும் ஒரு பெரும் வட்டத்தை நோக்கி மிக வேகமாக நூலக செயற்பாடு விரிவடைந்தது. அதற்கான காரணம் எமது சமூகங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள், அதற்கான ஒரு தீர்வாகவே நூலக நிறுவனம் எல்லோருக்கும் அமைந்திருந்தது. அந்த வகையில் ஒரு கூட்டு செயற்பாடாக நூலக நிறுவனம் வளர்த்தெடுக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆக நூலகம் தொடங்கப்படுவதற்கான ஒரு அடிப்படையான காரணம் என்று பார்த்தால், எமது ஆவணங்களை பாதுகாப்பாக எதிர்கால சந்ததிக்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பம். அந்த விருப்பமே பலரையும் நூலகத்தில் தன்னார்வர்களாக இணைத்து பின்னர் அது விரிவடைந்து ஒரு நூலக நிறுவனமாக வளர்ச்சியடைந்து ஊழியர்களையும் தன்னகத்தை கொண்டு வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு பின்னர் ஏற்பட்டது.
அடுத்ததாக உங்களது நூலகத்தின் செயற்பாடுகள் பற்றி குறிப்பிடுங்கள். எப்படியான ஆவணப்படுத்தல்கள், அதை எப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
நூலக நிறுவனத்தின் செயற்பாடுகள் என்று பார்த்தால், ஆவணப்படுத்தல், அதாவது எண்ணிம தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எண்ணிம வடிவங்களில் ஆவணப்படுத்தல், அதாவது டிஜிட்டல் பிரசர்வேஷன் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே சர்வதேச நியமங்களை பயன்படுத்தி எழுத்தாவணங்கள், ஒலி ஒளி ஆவணங்கள் போன்ற பல்வேறு வகையான ஆவணங்களையும் நாங்கள் பதிவு செய்து வருகிறோம். பதிவு செய்தது என்று சொன்னால், ஒவ்வொரு ஆவணத்தையும் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் மின்விரடி, அதாவது ஸ்கேன் செய்து, சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப மிகவும் உயர்தரத்தில் ஸ்கேன் செய்து அவற்றை சேமித்துக் கொள்வோம். சேமித்த ஆவணங்கள் தொடர்பான தகவல்களை பதிவு செய்து கொள்வோம். அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு அந்த சேமித்த ஆவணங்களிலிருந்து PDF போன்ற வேறு வடிவங்களுக்கு மாற்றி, இணையத்துக்கு கொடுக்கக்கூடிய வடிவங்களுக்கு மாற்றி வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஆவணப்படுத்தப்படும் ஆவணங்கள் என்று பார்த்தால் சகலவிதமான ஆவணங்கள் என்று சொல்லலாம். அதாவது நூல்கள், சஞ்சிகைகள், பத்திரிகைகள், பிரசுரங்கள் இவை முதன்மையாக இருக்கின்றன. இதை தவிர கடிதங்கள், ஏட்டுச்சுவடிகள், பல்வேறு கையெழுத்து பிரதிகள், அழைப்பிதழ்கள், ஒலி ஒளி ஆவணங்கள், புகைப்படங்கள் போன்ற எல்லாவற்றையுமே ஆவணப்படுத்தி வருகிறோம்.
நூல்கள் என்று பார்க்கின்ற போது அதற்கு இல்லையே கிடையாது இல்லையா? உங்களது நூலகத்தை பொறுத்தவரையில் எப்படியான நூல்களை அல்லது எப்படியான ஆவணங்களை நீங்கள் சேமிக்கிறீர்கள், அதாவது உங்களது நூலக செயற்பாட்டின் எல்லைகள் என்ன என்று சொல்லுங்கள்.
இலங்கைக்கான ஆவணப்படுத்தல் என்பதே எமது முக்கிய நோக்கமாக உள்ளது. அதாவது இலங்கை தமிழ் பேசும் சமூகங்கள் தொடர்பான ஆவணங்கள், மலையக தமிழர்கள், தமிழ் பேசும் முஸ்லீம்கள், இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள், அவர்களுடைய வம்சாவளியினர் போன்ற அனைத்து தரப்பையும் இணைத்ததாகவே இது காணப்படுகின்றது. அந்த குறிப்பிட்ட தரப்புகளினால் எழுதப்பட்ட நூல்கள் அல்லது ஆவணங்களோடு அவர்கள் பற்றியதான ஆவணங்களையும் சேர்த்தே நாங்கள் செய்து வருகிறோம். ஆவணங்கள் என்று கூறும்போது நாங்கள் தனியே ஆவணப்படுத்துகிறோம் நின்று விடவில்லை. 2013 ஆண்டிலே தமிழில் நடைபெற்ற முதலாவது ஆவண மாநாடையும் செய்திருந்தோம். அவ்வகையில் ஆவணப்படுத்துதலோடு ஆவணப்படுத்தல் தொடர்பான பல்வேறு வகையான விழிப்புணர்வூட்டுகின்ற செயல்பாடுகளையும் சேர்த்தே நூலகம் மேற்கொண்டு வருகிறது.
ஒரு நூலகம் ஒன்றை நடத்துவதில் 1000 சவால்கள் இருக்கும். அதிலும் இப்படி இணையம் வழியாக நடத்தப்படும் நூலகத்தில் இன்னும் பல சவால்கள் இருக்கும் இல்லையா? குறிப்பாக உங்களது நூலகம் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்று கேட்டால் என்னென்ன சொல்வீர்கள்?
நூலக நிறுவனம் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்று பார்த்தால், நாங்கள் ஆவணப்படுத்துவதற்காக அனுமதிகள், பதிப்புரிமை அனுமதிகளை பெற வேண்டும். பலரையும் தொடர்பு கொள்வதில் நிறைய சிக்கல்களை எதிர்கொள்வோம். அதாவது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது பெரிய சிக்கலாக இருக்கும். அப்போ பதிப்புரிமை சார்ந்த அனுமதிகளை பெற்றுக்கொள்வது பெரும் சவாலாக இருக்கிறது. அது உண்டு. இரண்டாவது முக்கியமான பிரச்சனை இதுதான், தலையாய பிரச்சனை. ஆவணப்படுத்துதல் என்றால் என்ன என்பது தொடர்பாக எமது சமூகங்களுக்கு புரிந்துணர்வில்லை என்றது. அதாவது இவை ஆவணங்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தால் செய்தித்தாள்கள், நியூஸ் பேப்பர்ஸ் என்பவை முதல் நிலை தகவல் வளங்கள். இவைதான் ஒரு வரலாறு எழுதப்படும் முழு மிகவும் அடிப்படையான ஆதாரங்களாக இருக்கும். இந்த நியூஸ் பேப்பர்ஸை சேர்த்து வைக்கக்கூடிய நூலகங்களை மிகவும் அரிது. ஏனென்றால் உம்முடையே ஒரு நூலக பாரம்பரியம் இருக்கிறதை ஒழிய ஒரு ஆவணகம், அதாவது ஆர்கைவ்ஸ் பாரம்பரியம் இல்லை. பெருமளவு ஆவணங்களை தேடிப்பெறவே முடியாது. அதாவது அனுமதி இருக்கும், எழுத்தாளர் அனுமதி தந்திருப்பார், நிறுவனம் அனுமதி தந்திருக்கும், ஆனால் ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியாது. இது நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற தலையாய சவாலாக இருக்கின்றது. இது தவிர என்னுடைய பெரும் சவால், நாங்கள் தன்னார்வலர்களால் நடத்தப்படுகின்ற போதிலும் நாங்கள் பெருமளவு ஊழியர்களை வைத்திருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட 13 பேர் முழு நேர ஊழியர்களாக இருக்கிறார்கள். 2 அலுவலகங்கள் இருக்கின்றன. அதோடு இல்லாமல் 5 இடங்களில் வைத்து நாங்கள் ஆவணப்படுத்தல் செயற்பாடு செய்து வருகின்றோம். இந்நிறைய செலவாகின்ற ஒரு பணியாக இருக்கின்றது. இதற்கு நாங்கள் எதுவிதமான கட்டணங்களையும் எதையும் மறவிடுவதில்லை என்பதனால் முழுக்க முழுக்க சமூகத்திலிருந்தே நிதியை திரட்ட வேண்டி இருக்கிறது. நிதியை திரட்டி கொள்வது என்பது நாங்கள் எதிர்கொள்கின்ற பெரிய சவாலாக இருக்கிறது. எங்கள் சமூகம் இன்னும் எங்களுக்கு ஆவணப்படுத்தல் சார்ந்த உதவிகளை வழங்கும் என்று சொன்னால், நாங்கள் மிக குறுகிய காலத்தில் இன்னும் மிக பிரம்மாண்டமான அளவில் ஆவணப்படுத்தல் செயற்பாடுகளை செய்ய முடியும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இணையவழி நூலக நிறுவனத்தைச் சேர்ந்த கோபி. இப்படியாக டிஜிட்டல் நூலகம் ஒன்றை நடத்துவதில் உள்ள இன்னுமொரு சிக்கல் இணையதள பாதுகாப்பு. இணைய திருடர்கள், ஹேக்கர்ஸ், அவர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வது, அடுத்ததாக ஆவணங்களை இணையத்தில் அழிவடையாமல் பாதுகாப்பது எல்லாம் சிக்கலாக இருக்கும் இல்லையா? இதை எப்படி கையாளுகிறீர்கள்?
டிஜிட்டல் ப்ரிசர்வேஷன் என்பதனையே நாங்கள் முதன்மையாக கொண்டிருக்கிறபடியால் எங்களுக்கு வலைத்தளம் போன்றவற்றை பாதுகாப்பது என்பது ஒரு சிக்கலாக இல்லை. என்றால் அது ஏற்கனவே எமது அடிப்படையான திட்டமிடல் உள்ளது. அதாவது நாங்கள் மின்வெறி ஆவணப்படுத்தும் ஆவணங்கள் நாங்கள் 3 பிரதிகள் வைத்துக் கொள்கிறோம். அதாவது ஒரு வலைத்தளத்தை நம்பி நாங்கள் செயல்படுவதில்லை. அது தவிர வலைத்தளம் தொடர்பாக நாங்கள் உருவாக்குகின்ற அந்த தகவல்களையும் கூட நாங்கள் காலத்துக்கு 1 மாதத்துக்கு 1 தடவை காப்புப்படி பேக்கப் எடுத்து வைத்துக் கொள்வோம். வலைத்தளத்துக்கு ஏதாவது நடந்தால் கூட தொலைவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏற்கனவே குறிப்பிட்டபடி 3 பிரதிகள் உள்ளன.
சரி, 12 வருடங்களாக இந்த நூலகத்தை நடத்தி வருகின்றீர்கள். உங்களது நூலகத்தை அதிக அளவில் பயன்படுத்துபவர்கள் யார்?
நூலக வலைத்தளத்தினை யார் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால், கிட்டத்தட்ட 50% அதிகமான பயனர்கள் இலங்கையிலிருந்தே வருகிறார்கள். அதுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு பெரிய 30% வரைக்கும் இந்தியாவிலிருந்து வருகிறார்கள். ஒரு 10% அளவான பயனர்கள் மட்டுமே புலம்பெய தேசங்களிலிருந்து வருகிறார்கள். அவ்வகையில் பார்த்தால் இலங்கை சார்ந்த சமூகங்கள் மிக பெருமளவில் நூலக வலைத்தளத்தை பயன்படுத்துகின்றன என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று நான் நினைக்கிறேன்.
இந்த நூலகத்தை நீங்கள் தன்னார்வ அடிப்படையில் ஒரு குழுவாக சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இவர்களிடமிருந்து உங்களது நூலக நிறுவனத்துக்கு எப்படியான உதவிகள் தேவைப்படுகின்றன, அல்லது எப்படி அவர்கள் உதவலாம்?
நூலக நிறுவனத்துக்கு தேவைப்படுகின்ற பலவிதமான உதவிகள் உள்ளன. கடனி உபகரணங்கள் போன்றவை தொடர்ச்சியாக தேவைப்படுகின்றன. அது ஊழியர்களுக்கான சம்பளங்கள் போன்றவற்றை வழங்குவதற்கான தொடர்ச்சியான நிதி தேவைகள் உள்ளன. இவை தவிர பல அரிய ஆவணங்கள் பலரிடம் சிதறி கிடக்கின்றன. அவற்றையும் நமக்கு திரட்டி தந்தால் அவற்றையும் படிப்படியாக ஆவணப்படுத்த முடியும். அவ்வகையில் நமது சமூகம் சார்ந்து எவ்விதமான வளங்கள் ஆவணங்கள் கிடைக்கின்றனவோ அதனை பொறுத்தே நூலக நிறுவனத்தின் செயற்பாடுகளை மேலும் மேலும் விரிவாகிக் கொண்டு செல்ல முடியும்.
இந்த 12 ஆண்டுகளில் நீங்கள் சாதித்தவை அவை என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள் கோபி?
கடந்த 12 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டோமானால் நூலக நிறுவனமானது கிட்டத்தட்ட 18,000 எழுத்து ஆவணங்களை முழுமையாக பதிவு செய்திருக்கிறது. 18,000 ஆவணங்கள் என்று கொள்ளும் பொழுது பல லட்சம் பக்கங்கள். இவற்றிலே கிட்டத்தட்ட 5,000 நூல்கள், 7,000 சஞ்சிகைகள், 4,000 பத்திரிகைகள், 2,000 பிரசுரங்கள் உள்ளடங்குகின்றன. இவற்றிலே இந்த நூல்கள் ஓரளவுக்கு பிற உலகங்களில் கிடைத்தாலும் சஞ்சிகைகள் போன்றவை பல இடங்களில் கிடைப்பதில்லை. இது தவிர பொதுவாக நூலகங்கள் சேர்க்காத நினைவு வெளியீடுகள் போன்ற ஆவணங்களையும் கூட அவற்றின் ஆவண மதிப்பு கருதி நாங்கள் செவித்து வருகின்றோம். இது தவிர பல்வேறு பாடசாலைகளினுடைய மலர்கள், பல்வேறு கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் போன்றவற்றினுடைய மலர்கள், இந்த மணிவிழா மலர், பவளமலா மலர் போன்ற முக்கியமான ஆளுமைகள் தொடர்பான மலர்கள் போன்ற ஆவணங்கள் பல இடங்களுக்கும் பரவலாக விநியோகிக்கப்பட்டு சேமிக்கப்படுவதில்லை. இப்படியான ஆவணங்களை எல்லாம் குறிப்பாக தேடி தேடி நூலகம் சேமித்து வருகிறது. அந்த வகையிலே வேறு எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெருமள ஆவணங்களை இணையத்துக்கு நூலக நிறுவனம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நாங்கள் ஒரு அதாவது நூல்களில் வந்து அபிதான குசனம் என்ற ஒரு கலைக்களஞ்சி வந்தது என்ற மாதிரியான வாசித்த காலங்கள் போய், மரமளிச்சு போன்ற சஞ்சிகைகள் வெளிவந்தன என்று கூறுகின்ற காலங்கள் போய், இன்றைக்கு அந்த சஞ்சிகைகளையும் அந்த நூல்களையும் நினைத்த போதே இணையத்தினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையை நூலகம் தோற்றி வைத்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு நூலகத்தினுடைய ஒரு சாதனை என்று நான் நினைக்கிறேன். இது தவிர கிட்டத்தட்ட 5,000 ஓலைச்சுவடி பக்கங்களையும் நூலக நிறுவனம் பதிவு செய்திருக்கிறது. இதை விட அதிகம் பலரும் அறியாத ஒரு முக்கியமான சாதனை என்னவென்றால், கிட்டத்தட்ட 2,700 இலங்கை தமிழ் ஆளுமைகள் தொடர்பான பதிவுகளை திரட்டி ஒரு மிகப்பெரும் கலைக்களஞ்சியம் போன்ற ஒரு அகரமுதலியை தயாரித்திருக்கிறது. அதாவது ஒரு பயோகிராபிக்கல் டிக்ஷனரின்னு சொல்லலாம், ஒரு வாழ்க்கை வரலாற்று அகரமுதலி. தமிழில் உள்ள விரிவாக ஒரு அகரமுதலி தயாரிக்கப்பட்டது இதுவே முதல் தடவை என்று நான் நினைக்கிறேன். 1,000 தாண்டி கூட இதற்கு முதல் யாரும் செய்யவில்லை. இதனை முழுக்க முழுக்க இணையத்தில் பார்வையிடலாம். இதனை ஒரு நூலாக வெளியிட்டால் 800 பக்கங்களை தாண்டும் என்று நினைக்கிறேன். இது தவிர ஒரு 1,700 நிறுவனங்கள் பற்றி நிறுவனங்கள் என்று வரும்பொழுது பாடசாலைகள், கோயில்கள், சரசமு நிலையங்கள், நூலகங்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் போன்ற எல்லா அடங்குகின்றன. கிட்டத்தட்ட 1,700 நிறுவனங்கள் தொடர்பான தகவலை திரட்டியிருக்கிறோம். இதோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று தமிழில் முதலாவது ஆவண மாநாடு 2013 கொழும்பில் நடைபெற்றது. இது மிகவும் வரவேற்பு பெற்றது. இந்த ஆவண மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுரைகள் கிட்டத்தட்ட 600 பக்கங்களை தாண்டி ஒரு பெரிய நூலாக வெளிவந்து எமது சமூகத்தில் மிகவும் பெரும் வரவேற்பை பெற்றன. இது தவிர நூலகர்களுக்கான சில பயிற்சி பட்டறைகள் போன்ற நிகழ்வுகளையும் நடத்தியிருக்கிறோம். குறிப்பாக டிஜிட்டல் பிரிசர்வேஷன், அதாவது எண்ணிம ஆவணவாக்கம் என்பது தொடர்பாக எமது சமூகங்களில் ஒரு விரிவான அறிமுகத்தை வழங்கும் செயற்பாட்டினையும் நூல நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது.
இறுதியாக, உங்களது நூலக நிறுவனத்துக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமென்றாலோ, அல்லது ஏதாவது ஆவணங்கள் தேவைப்படுகின்றதென்றாலோ, அல்லது மேலதிக விவரங்களுக்கோ யாரை தொடர்பு கொள்ளலாம்?
நூலக நிறுவனத்தை தொடர்பு கொள்வதானால் நூலக நிறுவனத்துக்கான தனியான ஒரு நூலக நிறுவனத்தின் செயற்பாடுகள் பற்றிய விவரங்களுடன் தனியான ஒரு வலைத்தளம் இருக்கிறது. நூலகம் foundation.org என்ற பெயரில் இருக்கிறது. இதில் நாங்கள் நூலகம் என்பது NOOLAHM என்றே பயன்படுத்துகின்றோம் எல்லா இடங்களிலும். இப்போ நூலகம் foundation.org என்ற வலைத்தளத்தில் போனால் நம்மை தொடர்பு கொள்வதற்கான எல்லா வழிவகைகளும் அங்கே உள்ளன. நூலகம் foundation@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு ஊடாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஆஸ்திரேலியாவில் உள்ள வாசகர்கள், ஆய்வாளர்கள் என்னை தொடர்பு கொண்டால் அவர்களை நூலகத்துடன் என்னால் தொடர்புபடுத்திவிட முடியும். எனது தொலைபேசி இணக்கம் 0434-316-7780 என்பதாகும். அதாவது 0433-618-708 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் நூலக நிறுவனத்துடனான அந்த ஒரு தொடர்பாளரை என்னால் உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கும்.
மிக நன்றி கோபி. அளப்பரியொரு பணியை இந்த நூலக நிறுவனம் ஊடாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் உங்களது குழுவினருக்கும் எங்களது வாழ்த்துக்களும் நன்றிகளும். வணக்கம்.
நூலக நிறுவனம் தொடர்பாக உரையாட முடிந்த மிக்க மகிழ்ச்சி. முடிந்த அளவுக்கு எல்லோரும் நூலகத்துடன் தொடர்பு கொண்டு இந்த ஆவண வாக்கு செயற்பாடுகளில் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.